மதத்தன் நால்வாய்ங்கரத்தன் ஆறு சருகோட்டம் திரைதளி தாழ்ச்சடையான் சருமுருவாரணத்தின் தாள்கள் குருகோட்டு அன்போடு வணங்கி ஓபாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமாள் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. புளியர்வோனு பொழித்த புகழிய போன்கழல் போற்றி ஆளிமிசை கல்விதத்தில் அணைந்தவிராடி போற்றி ஆளி திருநாவலும் வந்தொண்ட பதம் போற்றி புளிமலி திருவாதபூர திருக்கால் போற்றி சிற்றம்பலம் தொல்லை இருந்து அவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லை வருவார் நெறியளிக்கும் வாதபூரென்கோ திருவாசகம் சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இனி கொடுக்கும் என்னெஞ்சில் நீங்கள் தாழ் வாழ்க உண்மையிலும்
அறிந்திருந்தாயின்
நன்றை காட்டி குழந்தோர் போட்டெங்கும் உள்ளத்து மூடி மலஞ்சோறும் மக்களது ஆயிரி குதிரை மலங்க புலனெங்கும் வஞ்சனையை செய்ய இழந்து மனத்தால் நிபரா உனக்கு மலஞ்சல் மாலியை கவிந்து உள்ளூரும் நலந்தாமிராத திரியேற்று நல்கி இழந்த நிலை வந்துள்ளி நீர்கடல்கள் காட்டி நாயிற் கடையால் இழந்த அடியேற்கு ஆயிர் சிறந்த கலாவான தத்துவனே மாதத்தோதி அடர்ந்த மதத்துவனே ஏற்கனே ஜெயமாகே சோதனை பாசமா கட்டெடுத்து பாதிக்கும் மாயனே ஏற்ற புரிந்து நெஞ்சில் வந்திருக்கிற ஏழாவது நின்ற பெருந்தருமை கேளாதே ஆறாமுதே அருகிலா பெண்மானே ஓராதா உள்ளத்து ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கியன் ஆவியராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவை மாலைமாய் ஓரியனே முன்னே தோன்றா பெருமனே ஆரியனே அந்தம் நடுவாயாக் கொண்ட எல்லை பெருமானே பௌத்தமை ஞானத்தால் உன்னுடவா தங்கத்தில் நோக்கரிய நோக்கே நுண்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுகளா புண்ணியனே ஆக்குமின் காவலனே ஆண்கரிய கேரொழியே ஆற்றின்பல்லனே அத்தாமிக்காகின்ற துறவழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாமையத்தின் வெவ்வேறே அந்தரிவாம் ஏற்கனே ஏற்றே
குணமிலவே என் குணத்தான் தாழ் வணங்காத்தலை சுவாமி நமக்கு ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறார். இந்த ஐம்புலன்களை கொண்டும் ஐம்பொறிகளை கொண்டும் சிவபெருமானை வழிபடவில்லை என்றால் அந்த புலன் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த பொறிகள் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி சடப்பொருளா இருந்ததோ அது சடமாகவே தான் சொல்லப்படும். அதுபோலத்தான் எங்குளத்தானுடைய திருவிழிகளை வணங்காத தலைகள் பயனற்ற தலைகள் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்றாங்க. எங்குளத்தான்னா யா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கும் போது பரிமேலழகர் அவற்றுடைய திருக்குறள் உரையில சொல்றார், இந்த எங்குளத்தான் என்ற வாக்கு இது வந்து சைவர்கள் வணங்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல், அவருக்கு தான் எங்குளம் இருப்பதாக சிவாகமங்கள் சொல்கின்றன அப்படின்னு 11ஆம் நூற்றாண்டிலே பரிமேலழகர் பதிவு செய்திருக்கிறார். அந்த எங்குளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இறைவனுடைய குணங்களை ஏற்கனவே அத்தர் பெருமான் வந்து திருவாரூர் பதியத்தை சொல்வார், குணங்கள் ஏற்றி சாமியை வழிபடணும் அப்படின்னு. எனவே சுவாமி விஸ்வநாத பெருமானுடைய எண்குணம் என்ன அப்படின்னு சிந்திப்போம். அவருடைய எண்குணத்தையும் ஒவ்வொன்றா சொல்றேன், அன்பர் பெருமக்கள் எல்லாரும் அந்த குணத்தை கூடவே தன் சொல்லுங்க. தன்மயத்தநாதன், தூய உடம்பினன் ஆதன், இயற்கை உணவினன் ஆதன், முற்றும் உணவினன் ஆதன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவனாதன், முடிவில் ஆற்றல் உடையவனாதன், பேரருள் உடையவனாதன், பரம்பில் இன்பம் உடையவனாதன். இத்தனை குணங்களும் சிவபெருமானுக்கே உரிய குணம். தன்மயத்தநாதல் அப்படின்னா என்ன? உயிர்கள் வந்து பிறவை ஏற்படக்கூடியது, நாம வந்து சாணு வண்ணமா மாறிடுவோம். ஏனைய தெய்வங்களுக்கும் ஒரு சில அதிகார வரம்புகள் உண்டு. ஆனா சுவாமி சிவபெருமான் ஈசன் என்ற திருநாமத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனைத்தையும் அனைத்துக்கும் அதிகாரம் உடையது அவர் தான், அனைத்து உயிர்களும் அவருக்கு கட்டுப்பட்டது, அவர் யார் பயம் பட மாட்டார், அனைத்து உயிர்களையும் தன்மையப்படுத்தக்கூடியது. ஆனா தன்மையத்தான் தூய உடம்பினாலும் சிவபெருமான் இருக்கிறார், அவருக்கும் பெருமை இருக்குது. கூத்த பெருமான் இருக்கிறார், அவருக்கு 4 திருக்குறள், 2 நம்ம 2 கால்கள் இருக்கு, கண் மூக்கு செவியெல்லாம் இருக்கு. அப்ப அவருக்கும் நம்மை போன்ற மாயையால் ஆன திருமேனியா? நமக்கு எப்படி உடம்பு இருக்குது? ரத்தம், சதை, சீர், மலஞ்சோறும் 9 வாயக்கூடி, ஏதாவது விரும்பத்தக்க பொருள் நம்ம உடம்புல இருக்கா? நாமளே இருக்கணும். தலையும் இழிந்த உயிரினையும் வள்ளுவர் பெருமாள் சொல்லுவார், முடி தலையை விட்டு நீங்க இருக்கா நம்மளே போது அவர் வந்து கற்பனை கடந்து சோதி உருவத்தெல்லாம் தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அருவமான பெருமான், அவர் இந்த உயிர்கள் மேல கொண்ட கருணையினால கருணை கொண்டார், அப்படியே அருவமாக ஆனார். மேலும் கருணை கொண்டார், இப்படியே இருந்தாலும் உயிர்கள் நம்மளை அறிய முடியாது அப்படின்னு நினைத்தார். 25 மாயசுத மூர்த்தங்களை உருவமேனி தாங்கினார். இந்த திருமேனியெல்லாம் அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால், கருணையே உருவமான தூய அவருக்கும் திருமேனி உண்டு. அந்த திருமேனி என்ன, இந்த மாதிரி ரத்தம் சதையெல்லாம் கிடையாது, அது வந்து ஞான திருமேனி. இறைவனுக்கு நம்மதான் பரிணாம வளர்ச்சிக்கு உட்படக்கூடியவன், பாலனாகவும் குமாரனாகவும் விருத்தனாகவும் இருப்பான். ஐயரிகளுக்கு 60 குணம் என்ன சொல்லுவார், குயிலுத்த குஞ்சி கொக்கத்து போயிடுச்சு எடுப்பார். இப்பெல்லாம் நமக்கு குயில் மாதிரி இருக்குது, குயில் நேரத்துல குஞ்சின முடி, ஒரு 30 வருஷம் போச்சுன்னா கொக்கு மாதிரி இருக்கு. வெள்ள விலையா இதுதான் நம்முடைய விலையற்ற, யார்தான் இதுல இருந்து மாறுபட முடியும், யாராவது இருந்து மாறுபட முடியும். சுவாமி என்னைக்குமே அவரெல்லாம் பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாதவர், ஏன்னா அவர் அதுவும் இறைவனுடைய உருவம். அடுத்து இயற்கை உணர்வின நாதல், யாராவது உணர்த்தவா அவர் உணர்த்திட்டு இருக்கிறேன், என் பாதி இப்படி எல்லாம் தனுகண்ண போகணும் போகணுங்களை படை, எப்படி எல்லாம் வீடுகளுக்கு அருள் பண்ணு, இப்படி எல்லாம் ஐந்தொழில் செய், எப்படி எல்லாம் மாலையனாதி தேவர்களை படைத்து பட ஏனைய தொழில்களை செய் இப்படின்னு அவருக்கு யார் உணர்த்தினார்? அவர் இயற்கை உணர்வினர், இன்னமே தோன்றி உழைத்தாய் குறிச்சி அப்பர் பெருமான் சொல்லுவார். யாரும் உணர்த்த அவர் உணர மாட்டார், அவராகவே உணர்வார் இயற்கை உணர்வினர். அடுத்தது முற்றும் உணர்வு, அனைத்தையுமே அவர் உணரக்கூடிய, அவருடைய உணர்வுகளுக்கு ஒரு வரையறை கிடையாது. அவன் இயற்கையா உணர்ந்தாலும் இந்த விஷயத்துல அவன் இவ்வளவுதான் உணர்வு உணர முடியும், அனைத்தையும் அவர் உணர்வான். முற்று வாழ்கிறார். ஐந்தாவது, இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கிய நிலை. நாமளும் அதுதான் உயிருக்கும் இறைவனுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். நமக்குலாம் இப்ப பாசத்துல பாசக்கட்டால நம்ம கட்டுந்திருக்கிறோம். பெருமான வழிபாடு செய்து வழிபாடு செய்து வழிபாடு செய்து மரங்கள்ல இருந்து விடுபட்டு இந்த உலகப்பட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு சுவாமி திருவடி அடையும். அப்ப வந்து ஆணவ மலம் சக்தியற்ற நிலையில நம்ம நம்ம கிட்ட எப்ப நம்ம வந்து இயல்பு நம்ம வந்து மலங்கள்ல இருந்து நீங்கியவர். இயல்பாகவே நீங்கல, நம்ம கிட்ட எப்பவுமே இருந்து. ஆனா சுவாமி இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கிய நிலையில இருக்கிறார். எப்படி இந்த மாயையை விட்டு தனுகண்ண போன போகங்கள்லாம் சுவாமி படைக்கிறார். இத்தனையும் அவர் செய்தாலும் அந்த மாயின் தாக்கம் அவன் இதுவே செய்யலையே. அதனால அவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கி நிலையிலே பேர் முடிவில் ஆற்றல் உடைய மேல் மலையை யாராவது இல்லாத அமைக்க முடியுமா? மலையவே சிலையாக உழைத்தவன் என்று சொல்கிறான். ஆதிசேஷனையே அந்த அந்த இல்லுக்கு நானாக கூட்டினார். இந்த அளவுக்கு முடிவில் ஆற்றல் உடைய யாராலையும் அழிக்க முடியாத திரிபுரத்த அசுரர்களை அவங்க ஒவ்வொரு நேரம் உலகத்துக்கு ஒவ்வொரு தட்டையில இருப்பாங்க. அப்பேற்பட்ட மூணு கோட்டையில அவங்க இருந்தாங்க. ஒரே நேரத்துல அவங்கள நாங்க மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்தாதான் எங்களை அழிக்கணும் வரவாங்கிருந்தோம். அவங்க மூணு பேர்த்தையும் அப்படி புன்முறுவல் செய்து சுவாமி அது அந்த அளவுக்கு ஹாம்பில் ஆச்சம். இன்னும் நமக்கும் சகசமலன்னு சொல்லுவாரு நம்மளுக்கு மேகண்டா. அவ்வளவு சகோதரத்துவம் நமக்கும் மலத்துக்கும் அதனாலத்திலேருந்தே விடம்பே ஆகும். விடவே இல்லை, அப்படி பற்றிட்டு இருக்கிறோம் அந்த மலத்தை. அந்த மலத்திலேருந்தே நம்மளை விடுவிக்கிறார். இதை விட பெரிய ஆற்றல் தோலத்துல வேணுமா? பேர் முடிவில் ஆற்றல் உடையவன், பேரருள் உடையவன், ஆரேனும் தன்னடைந்தா தம்மையெல்லாம் ஆட்கொள்ளவில்லையும் ஈசனா. எவ்வளவு ஆற்றல் அவருக்கு! அதுவரை சிவபெருமான் திருவடியை வணங்கி பேரறிந்த உயிர்கள் எத்தனை, இனி அடையப்போகிற உயிர்கள் எத்தனை, கணக்கே கிடையாது. அவனுடைய ஆற்றல் அவருடைய அருளுக்கும் ஒரு வரையறை அளிக்க முடியாது. பேங்க் பேலன்ஸ்ல 1000 கோடி தான் இருக்குது. 1000 கோடி தான் செய்ய முடியும். நம்ம அரசாங்கத்து அவ்வளவுதான் படம் இருக்குது, அதுக்கு மேல நம்மால் செய்ய முடியும். எத்தனை உயிர்கள் ஆலயமும் தன்னடைந்தோர் தம்மையெல்லாம் ஆட்கொள்ளவில்லை என்று சொல்றோம். பேரொருள் உடைய முடிவாக வரம்பில் இன்பம் பொழுதுமே இன்பத்தில் இருக்கிறது. இந்த வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் ஊத்து, எல்லையில்லாத தனிப்பெரும் ஊத்து, பேர்பட்ட தனிப்பெரும் ஊத்து வந்த பேர் இன்ப வெள்ளம். இன்ப வெள்ளம் அது பேர்பட்ட இன்பம். அதை அவர் திருவடியில போய் அனுபவிக்கும் போதுதான் இவர்களுக்கு தெரியும் அது பேர்பட்ட இன்பம். எனவே இத்தனை குணங்களை உடையவர் நம்முடைய சிறப்பு. இந்த எண்குணத்தை வந்து நம்ம அப்பது பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார். திருத்தாண்டகத்துல எண்குணத்தான் சொல்லுவார். எப்போ அப்படின்னா அப்பது பெருமான் சமய சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்துட்டேன். சமணர்களுக்கெல்லாம் கோபம் தாங்க முடியல. இப்போது அந்த சமயத்தோட விருத்தி போயிடுமேனு பல்லவமன்ட்ட போய் புகார் செய்யறான். அவன் அப்பது பெருமான் அழைச்சிட்டாங்கன்னு காவலாளிகள் அனுப்புறான். அப்பது பெருமானத்தை சிறுதி விரட்டியை கும்பிடும் புரியதாக இருக்கிறான். அரசன் ஒண்ண வந்து கூப்பிட்டான். அவர் ஆசீர்வாசனம். அப்பதான் நாமாக்கும் குடி இல்லோம் அப்படின்னு. யாருக்கும் குடி, எனக்கு ஒரே அரசன் சிறுதி இழக்கேசுவரன். மத்தவங்களாம் அரசன் கிடையாது, நான் அவருக்கு தான் குடி ஆட்பட்ட. அந்த மதுமாற்ற திருத்தாண்டகத்த கடைசி இருப்பான். அற்புதமான நம்பனையே பாடப்பற்றோ நானற்றார் நல்லாமே உள்ளப்பற்றோம் அவா என்றமையாழ்வான் அமரநாதன் அயனொடுமால் அறிவரிய அனலாய் நீண்ட தேவாதிதேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் திசைக்கோ தானே வந்து ஓவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளோ என் குணத்துள்ளோமே. அவார சிவருமா திருவடியே பாடக்கூடிய பேரினை பற்றி நானற்றார் நல்லாமேன தமிழர்கள் விரும்பத்து விரும்பாத அடைக்கு நாம் வந்து விலக பெற்றோம். என்னை வழியே வந்து அவன் ஆட்கொள்ளக்கூடியவன் அயனும் மாதம் அறிந்தது பெரிய அனலாகி நீண்ட அந்த பெருமானா. அவர் அவர் என்ன செய்தார்? தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் மகாதேவ சிவருமான் அவன் என் சிந்தை சேர்ந்திருந்தேன் சிந்தையில அவர் இருக்கிறார். தென் திசைக்கோங்க யாரு? தெற்கு அர்த்த திக்கு பாலர்கள்ல தெற்கே இருக்கக்கூடியவர் யார்? அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு தெரியும். இந்திராயணமா கிரேயணம் யமாயணம் தெற்குல இருக்கிற யமன் யம தர்மன் தென் திசைக்கு அவன் தான் தலையம் சுவாமி தான் அந்த பதவி அவன் கொடுத்திருக்கிறான் செல்வருமான அந்த தென் திசை கோன் அவனே என்கிட்ட அவனுடைய யமதுதர்களோட வந்து என் வீட்டுக்கு வந்து நான் யமதர்மன் கோவாடி அவனுடைய தலைமையை சொல்லி எனக்கு நீ அறிமை பணி செய் அப்படின்னு என்ன மிரட்டினாலும் அதெல்லாம் நான் ஒரு நெறியா கொள்ளவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எங்குடத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எங்குடம் எக்காலத்துலயும் வராது, உயிர்களுக்கு உயிர்கள் எக்காலத்துக்கும் எங்குணத்துக்கு வராது. எங்குணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எங்குணத்தை உடைய திருவுருமான் திருவடிக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் ஒரு அவருக்கு ஏன் அவ்வளவு தைரியம் உண்டு அப்ப வருமான அவ்வளவு தைரியம் வருமா? நம்ம எல்லாம் சாதாரண வந்தாலே ஐயா கடைஞ்சிடும் அரசன் அழைத்து அவர் பயப்பில்லை. ஏன்னா எங்குணத்தானுடைய அந்த குணங்களை எண்ணி எண்ணி வியந்து அந்த குணங்களை ஏற்றியே வழிபாடு செய்ததனால் அவ்வளவு தைரியமாக இருந்தார். எண்குணத்துள்ளோமே அந்த எண்குணம் இங்க இந்த எட்டு போற்றிகளுக்கு எப்படியாவது ஈசனடி போற்றினாலே அவர் ஈசனாலே அனைவரையும் ஆளக்கூடியவனாகும் தன்மையத்தனாவல். எந்த அடி போற்றி தந்தை அப்படிங்கும் போது அங்க வந்து பேரர்கள் உடைமை அப்படிங்கிற ஒரு தொழில் தருவோம். மணிவாசக பெருமானே சொல்லுவார் என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன். அவங்க எல்லாருக்கும் ஈசனா இருக்கலாம், எல்லாரையும் ஆளலாம், ஆனா எனக்கு அவன் அப்பன் என்னப்பன் எந்தையே ஈசா எந்தையே ஈசா அந்த ஈசன் வந்து எனக்கு தந்தையானான். அதனால இந்த பேரர்கள் உடைமை என்று கொள்கிறோம். தேசன்னா தேஜஸ் அப்படிங்கறதுதான் இந்த தேசன் ஆச்சு. ஆகவே இது தூய உடம்பின நாதல் என்ற அந்த குணம் என்று கொள்கிறோம். சிவன் தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவன் சேவடிங்கும் போது சிவகுரு சிவன் அப்படின்னாலே மங்களமானவன் அவர் இயற்கையாகவே உணரக்கூடியவன். சிவபெருமான் அனைத்து உயிர்களும் சிவபெருமானை வழிபட்டு உணர்வுபடும் அனைத்து உயிர்களுக்கும் உணர்வு தந்து இயக்குபவர் சிவபெருமான் அவர் இயற்கை உணர்வினர். எனவே சிவன் சிவனடி சிவன் சேவடி போற்றி அப்படிங்கிறது இயற்கை உணர்வினன் அப்படிங்கிறது. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நிமலன் நிம்மலன் அப்படிங்கிறத நிமலனாச்சு மரங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கிய அந்த ஒரு வார்த்தை மணிகாசை பெருமாள் சொல்றாரு. அவன் எங்க நிற்பான் சுவாமி பெருமாள் அப்படின்னா நேயத்தே நின்ற நிமல நதி. நேயம்னா நேசம் தான் நேயமாச்சு. அன்பு எங்கேயோ அங்கதான் பெருமான் வந்து நிற்பார், வேற எந்த இடத்துலயும் அவர் நிற்கவே மாட்டான். குசலா நாயனா இருக்காங்க அவருடைய இதயத்திலே வந்து சொன்னாரு அரசன் மிகப்பெரிய சுவாமி அனுப்பியிருக்கான். அவரும் பெரிய திருநடியா தான் குசலா தன்னுடைய மனத்துல கோயில் அனுப்பினான் திருநெஞ்சி திருநெஞ்சி நின்ற ஊர்ல அரசன் கனவுல சுவாமி என்ன சொல்லியிருக்கணும் பூசலார் கனவுல வந்து அவரும் அரசனும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார் பூசலார் பூசலாரும் அதே நாளை குறிக்கிறார். அரசன் கனவுல போய் நான் வந்து பூசலார் கோயிலுக்கு போறேன் நீ வந்து உன்னுடைய கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் வைத்துக் கொள் அப்படிங்கிறார். சுவாமி எல்லா இடத்தையும் நிரம்பி வைக்கக்கூடிய சர்வ வியாபகம் நான் அங்க போறேன் இங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இருக்கு பூசலார் நாயனாருடைய அன்பு இந்த உலகத்துக்கு உணர்த்தும்படி நான் அவருடைய கோயிலுக்கு போறேன். அரசன் தேவி வந்து உங்களுக்கு பூசலாருடைய அவர் தொண்டர் அன்பனும் துயநீர் ஆடுதல் வேண்டி அன்பு அப்படிங்கிற துயநீர அவர் ஆடிக்கொண்டே இருப்பார் விரும்பி திருமணம் இயல்பாகவே பாத்தங்களை வந்து நீங்கினர். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அப்படிங்கும்போது இது வந்து வரம்பில் ஆற்றல். இந்த பிறவி கொடுஞ்சூழல் அப்படிங்கிற சூழல் இருந்து நம்மளை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. மிகப்பெரிய பகை பிறவி அப்படிங்கிறது அந்த பிறவி அப்படிங்கிறது இருந்து நம்மளை காப்பாற்றவே அவன் வரம்பில் ஆற்றல் உடையது. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி தேவனடி எங்கும் போது அவர் வந்து முற்றும் உணர்வன் முற்று உணர்வுடைய நாதல் என்ற அந்த குணம் பொருந்தும். பெருந்தொழிலை இருக்கக்கூடிய குருநாதராக இருந்தவர்களை அனைத்தையும் இவருக்கு உணர்த்தினார். ஏன்னா அவர் அனைத்தையும் உணர்ந்தவராக இருப்போம். ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி வரங்கில் இன்பம் ஆறாத இன்பம் அனைத்துமே ஒரு எல்லையே இல்லாத இன்பத்தை வழங்கிக்கொண்டே இருப்பார். இந்த மலை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, சுவாமி வந்து ஒரு மலை போன்றார், மிகப்பெரிய ஒரு மலை. அந்த மலையிலிருந்து அருவி வந்துக்கொண்டே இருந்தது. அந்த அருவி என்ன அருவி? இன்பம் என்கின்ற அருவி. அந்த மலை இறைவன் மலை அந்த மலையில போய் நம்ம இன்பத்தை பருகணும், நல்ல நீராடணும், அந்த நீரை பார்த்து இன்பத்தை பருகி கொண்டே இருக்கணும். அது வந்து குறிப்பிட்ட சீசன்ல தான் இந்த தண்ணி வரும் அப்படிலாம் கிடையாது. இந்த இன்பம் எப்பவுமே வந்து கொண்டே இருக்கும், வரா ஊழி காலமாக வந்துகிட்டு இருக்கும், இன்னும் வந்துகிட்டே இருக்கும். இப்ப குற்றாலத்துக்கு போகணும் நினைச்சுக்கிறாரு, குற்றாலத்தை போய் குளிக்கணும்னு ஆசை வருது. அஞ்சா நிறைய ஐந்து அருவி மெயின் பால் எத்தனையா பால் இருக்கு. போகணும் அப்படின்னா வருடத்துல ரெண்டு பாதம் தான் தண்ணி விடுவாங்க, ஜூன் ஜூலை தான் சீசன் எங்க ஊர் பக்கத்தில். அந்த ரெண்டு பாதத்தையும் போய் நின்று நம்மளா தேடி போகணும் அந்த அருவி, அந்த மலையை நம்மளே தேடி போகணும், அந்த அருவியை நம்ம தேடி போகணும். தேடி போனாலும் அங்க தண்ணி இருக்கணும், கூட்டம் இல்லாம இருக்கணும். ஆனா இந்த ஆறாவது இந்த மருடு மலை எட்டேப்பட்ட மலை தெரியும். மணிவாசல் பெருமான் சொல்லுவார் திரு பள்ளி எழுச்சிய, அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள்நிதியை தருவதற்கு அருள்நிதி தர வரும் ஆனந்த மலை. இந்த மலை அப்படியே பேருந்து நம்ம கிட்ட வரலாம். நான் அவன் தெய்வில குழி இந்த இன்பத்தை ஏற்றுக்கோன்னு வருது, நான் ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு ஓடும். அருள்நிதி தருவதுக்காக அந்த மலை நம்மளை தேடி வருது. அந்த அருள்நிதி நம்ம வாங்கிடும். இதுதான் நிதி, இதுதான் ஏழைன்னு திருமுறைகள் சொல்லும். செல்வம்னா என்ன அப்படின்னா, அந்த அருள்நிதி நிறைய உடையவர்கள் செல்வது. அருள்நிதியே இல்லாதவங்க ஏழை. வீட்டில் உள்ள பேங்க் பேலன்ஸ், காரு, பங்களா, ரியல் எஸ்டேட் அதெல்லாம் நிதி என்ன, இந்த அருள்நிதி. எனவே ஆறாவது இன்பம் அருளும் மலை. இன்னைக்குமே இல்லையில்லாத இன்பத்தில் இவர்களுக்கு இறைவன் வாங்கிக் கொண்டே இருக்கிறார். இதுதான் இறைவனுடைய என் குணம். என் குணத்தை எக்காலத்திலையும் நம்ம மறந்து விடவே கூடாது. இது நம்முடைய தலைவராகிய சிவபெருமானுடைய குணம். உயிர் பசுக்களாகிய நம் நம்முடைய கணவனாகிய பதி பசுபதி ஆகிய சிவபெருமானுடைய குணத்தை எக்காலத்திலையும் எந்த நேரத்தையும் மறந்துடக்கூடாது. இரவு தூக்கத்தை கேட்டாலும் என் குணம் அப்படின்னு சொன்னா சன்வயஸ்தானாதிலிருந்து ஆரம்பித்து வரம்பில் இன்பம் உடையன் வர அதிர்ச்சியாக சொல்லும். அப்பேற்பட்ட பெருமையுடையது, பெருமையுடைய பெருமானார். எனவே இதோடு அந்த போட்டிகளை நம்ம நிறைவு செய்யணும். திருவாசகத்துல பாத்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்க அப்படிங்கறதுல இருந்து இந்த ஆறாவது இன்பமரோடு மலை போச்சி வர இறைவனை வாழ்த்தி வெல்க திருவடியை தாழ் வாழ்த்தினார் வெல்க என்றா இப்ப போச்சி. இது வந்து அப்படி ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த முதல் பதினாறு வரி வர இது வந்து ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி அமைந்திருக்கு. அதுக்கு அடுத்து இந்த பதினேழாவது வரியிலிருந்து ஒரு இருபதாவது வரி வர சிவனவன் என் சிந்தையில் இருந்த அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மிகழ சிவபுர ஆனந்தமே முந்தைவினை முழுக்கும் ஓய்வு பெற்றாங்க. இது வந்து அப்படியே அவையடக்கம் போது நான் சொல்ல வரேன். அந்த நூலுக்கு ஒரு நாமகரணமும் சுற்றா, இது சிவபுராணம் என்ற நூல். இப்படி நாமகரணமும் சுற்றி அவருடைய திருவுருளாலே இது சொல்ல வரேன் என்ற அவையடக்கம். அதுக்கப்புறம் கண்ணுதலான் தங்கவனை கண்காட்ட வந்தீதி அதிலிருந்து ஆரம்பித்து 91வது வரி வர சிவப்பரம்பூரனுடைய பெருமையை விரித்து ஓதியிருக்கிறார். அதுதான் இந்த நூலின் முக்கிய நோக்கம். இங்கே கடைசி இருக்கக்கூடிய 92-95வது வரி வர இந்த நூலை ஓதுவது, புராணத்தை ஓதுவதனால் நாம் பெறக்கூடிய பயன் என்ன சொல்லிய பாட்டின் சொல்லுவோம் என்று சொல்லுவா செல்வ சொல்வதற்கு அப்படிங்கிற சொல்லுவார். ஏன்னா இந்த புராணம் அப்படின்னாலே இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அதனாலதான் இந்த சிவபுராணம் ஆசிரியர் பெருமான் வந்து திருநாம சொல்றாங்க. அடுத்து இப்ப இந்த போட்டிக்கு அடுத்து போனோம்னா சிவன் அவன் என் சிந்தையில் என்று அதனால் சிவன் என் சிந்தையில் என்று அதனால கூட சொல்லிட்டு இருக்கான். சிவன் அவன் அவன் எங்கேயும் இருக்கிறார், இவன் தான் பக்கத்தில் இருக்கிறார். சிவன் சொல்ற அவன் அப்படிங்கிறார். சிவன் தான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை சென்றுள் வாய்மமைத்து தேவாரமும் திருவாசகம் விவேக்கரை செய்து நால்வர் தொற்றாளி முடித்துறைங்கிற பாடம். எனவே சைவ சமயத்தவர்களுக்கு சிவபெருமானாக இருக்கிறார். நிவாசக பெருமானுக்கு குருந்த மரத்திலிருந்து பேச்சை செய்த அந்த ஆத்மநாத சுவாமி சிவராகவும் ஏனையவருக்கு எப்படி இருக்கிறார் அவன் என்ற நிலையில் தான் இருக்கிறான். எத்தனையோ புறச்சமயங்கள் இருக்கு, அகச்சமயங்கள் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு திருநாமம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தெய்வம் வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் அந்த தெய்வங்கள்லாம் அவன் அப்படிங்கிற சுத்தி அழியக்கூடிய நிலையில் இருக்கு. தென்னாட்டவருக்கு சிவனா இருக்கிறார், அந்த சிவன் தான் எந்நாட்டவருக்கும் நிறைவனா இருக்கிறார். இந்த தென்னாருடைய சிவனையை குறித்து எந்நாட்டவருக்கு நிறைவா குறிச்சின்னு பொருளே இந்த சிவன் அவன் தான். ஏனையோ சமயத்தவருக்கு அவனாகும். அறுவகை சமயத்தாக்கும் அவ்வவர் பொருளாய் வேறாய் அப்படிங்கிறது சரியான சித்தியா. அறுவகை சமயத்தவருக்கு அவன் தலைவராக அவங்களுக்கு அவன், நமக்கு சிவன். சிவன் அவன் என் சிந்தையில் என் சிந்தையுள் நின்ற அதனால் முக்கியம். சிவபெருமான் வந்து அந்த சிந்தையில் இருந்தார், அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ். சுவாமி நம்ம சிந்தையில இருந்தாதான் அவர் திருவடியை தங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரும். இந்த சிந்தை அப்படிங்கும் போது திருமூலர் அற்புதமான ஒரு திருமகம். சிந்தையது என்ன, சிவன் என்ன, வேறில்லை. சிந்தையது என்ன, சிவன் என்ன, வேறில்லை. சிந்தையின் உள்ளே சிவன் வெளிப்படும். நம்ம சிந்தைக்குள்ள சிந்தை தெளிய தெளிய வல்லா கற்கும். சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. சிந்தையினே சிவன் இரண்டு உண்டுதான் அப்படிங்கிற எப்படின்னா சுவாமி அங்க வந்து இருந்ததுக்கு அப்புறம் சிந்தை சிவமாத்தான் இருக்கும். அந்த சிந்தை தெளிய வல்லார்களுக்கு உள்ள சுவாமியே வந்து சிவனே இருந்தானே அப்படிங்கிறது. அப்ப அந்த சிந்தைக்குள்ள யார் இருக்கணும், சிவபெருமான் இருக்கணும். சிந்தையின சுத்தம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்படி அந்த நிலையில் அவர் இருந்தனால்தான் இந்த புராணத்தை அவரால் அருளி செய்ய முடிந்தது. திரு வெண்பாவது சொல்வாரு, செய்த பிழை அறியன். யாருக்கும் அந்த பாடம் தெரியுமா? திரு வெண்பாவல செய்த பிழை அறியன் சேவடியே கை தொழுதே உயும் வகையின் உயிர்ப்பறியன் மையத்திருந்து உரையுள் வேல்மெடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயதுனான். சிந்தை அப்படிங்கிறது ஒரு பை மாதிரி, வாழ் உரை மாதிரி. முனியாசிரியர் நான் சொல்றேன், இந்த வாழ் உரையில நக்கலாமா போட்டு நம்ம நேரத்தை வச்சிருக்கிறோம். அதெல்லாம் துறை பொருட்டு செவருமான் அப்படிங்கிற அந்த வாழை உள்ள சொல்லுவோம். அவர் அப்படிதான் மேயமாக தான் சிந்தனைக்கு அப்படின்னு அது சேர்ந்ததுனாலதான் இந்த சிவபுராணம் அப்படின்னு வளர்ந்தது. சிந்தையில் என் சிந்தையுள் நின்று அதனால் நின்ற நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நிற்கவே தான் அவங்க இது நன்று இது தீவு என்பதை இது அறிய முடியும். முதல் முதல்ல கேவல நிலையில நம்ம இருக்கும்போது முழுமையான இருட்டு, நம்மளை கண்ணை கட்டி ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு நம்ம காது கேட்காது, வாய் பேசாது, தூக்கி எதையும் உணர முடியாது, தொடுதல் உணர்ச்சியை நிறுத்தியிருப்போம், இன்னுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கோமஸ்து கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளுடைய போட்டை தீர்வோம். கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது இருட்டாது, வாய் பேச முடியாது, காது கேட்காது. இப்படி உணர்ச்சியற்ற ஒரு நிலை இதுதான் கேவல நிலை. அப்படி இருந்த கேவல நிலையில கொஞ்சம் சுவாமி வந்த பிசாகந்த அந்த காரணங்களை கொடுக்கிறான், சுக்குமதேவத்தை கொடுக்கிறான், சூழதேவத்தை கொடுத்தோம். அப்படி ஒரு வெளிச்சம் ஏற்படுது, முழுமையான வெளிச்சம் இல்லை, இருண்ட அந்த அறைக்குள்ள வெளிச்சம். அந்த வெளிச்சத்தால ஞானம் வந்துடாது, விபரீத ஞானம் தான். அந்த இடத்துல பசி தாங்க முடியல நமக்கு. ஒரு இடத்துல நல்ல தயிர் சோறு, ஒரு பெரிய பாத்திரம் நிறைய இருக்கு. இன்னொரு இடத்துல சுண்ணாம்பு இருக்கு, இல்லை இல்லையேன்னு சுண்ணாம்பு, பசி தாங்க முடியல. இது ரெண்டு பாத்திரம் இருக்கு, இது எது தயிர் சோறு, எது ரெண்டுமே விளையாட்டா இருக்கு. அப்ப இதுதான் தயிர் சோறு, நேர போய் சுண்ணாம்பு எடுத்து வாயில இருக்கு. வாய்ப்பு தெரியும், ஏன்னா உயிருக்கு தெரியல. அந்த இருந்த அந்த வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால அதனுடைய அறிவு பிரபலீத ஞானத்தை பெற்று இதுதான் நல்ல பொருள் அப்படின்னு நினைத்து, எது கெட்டதோ அதை போய் எது நினைக்கிறது. நல்ல பொருளாகிய உன்னத்தகுந்த உணவை வந்து ஒதுக்கிட்டு உன்னத்தகார உணவை போய் சாப்பிடும். இதுதான் விபரீத சிவம் அப்படிங்கிற செம்பொருள் இருக்கும்போது அதை விட்டுட்டு உலகியல் பொருட்கள் செய்யாது. அந்த இச்சையை அவருடைய இச்சையை செலுத்துறது தான் கருத்துக்காங்க. இதே இது இந்த கொஞ்ச வெளிச்சம் இல்லாம அந்த இடம் ஃபுல்லா மெர்க்குரி எல்லாம் போட்டாச்சு, அந்த அறை முழுவதும் மெர்க்குரி எல்லாம் போட்டாச்சு. அப்ப நம்ம பார்த்தாலே தெரியும், தயிர் சாப்பிட்ட மாதுளம்பழம் பப்பாளி பழம் எங்கன்னா குழம்பு எல்லாம் போட்டு ஆற வச்சிருக்கேன், ஒரு தெல்லவா தயிர் சார் நம்ம இதைத்தான் போய் சாப்பிடும் சுண்ணாம்பு இல்லையா அப்படின்னு அது உயிர் தெரியும். அப்ப இதுக்கு என்ன முக்கிய காரணம், வெளிச்சம் என்லைட்மெண்ட். அது இருந்தாதான் அது தெரியும். அது போலதான் சிவபெருமான் வந்து சிந்தையில நின்றாதான் உயிர்களுக்கு விளக்கம் கிடைக்கும். இது நன்று, இது தீது, இது சத்தான, இது அசத்தான் அப்படிங்கிற அறிவு எப்போ சுவாமி சிந்தையில வந்த பிறகுதான் அதுக்குத்தான் நமக்கு தேவத்தை விளக்கிக்கிறோம். எனவே அப்படி மணிவாசர் பெருமானுடைய சிந்தையிலே அவர் இருந்ததுனால சிவனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவனுடைய திருவருளாலே அவனுடைய திருவடியை மிக மிக முக்கியமான ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் அது இன்னைக்குமே நம்ம மனதில் எடுத்துக்கொள்ளணும். நான் வணங்குறேன், நான் புராணம் சொல்றேன், நான் திருவாசகம் படிக்கிறேன், நான் உலகார பணி செய்கிறேன், நான் அப்படின்னா அது என்னைக்குமே சுபுண்ணியமா ஆகாது. அது பதிபுண்ணியம் கூட பசுபுண்ணியமா மாறிது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சைவ பெருமக்கள் வந்து என்னைக்குமே நம்ம அறம் பாவத்தை ஒதுக்கி விட்டுட்டு சிவபுண்ணியமா தான் நாம தேடுவோம். ஏன்னா பசுபுண்ணியம் தங்க காப்பு மாதிரி, பசுபுண்ணியம் வந்து ஒரு நல்ல தங்கத்தால ஒரு கூண்டு செஞ்சு அதுக்குள்ள போடுற மாதிரி தங்க செய்யும். ஏனைய பாவம் வந்து நரகத்துல கொண்டு போடுது. பதிபுண்ணியம்னா வீடு வேணும். இந்த நம்ம பதிபுண்ணியமே செய்யறோம்னு வச்சுக்கோங்க, நான் செய்யறேன் நான் செய்யறேன் அப்படின்னா அது பசு புண்ணியமே. எனவே செய்யக்கூடிய நிலையை நம்முடைய மனநிலையும் ரொம்ப ரொம்ப முக்கிய. மனநிலை தான் பதிபுண்ணியத்தை நமக்கு தரும். பாவத்தை செய்த சண்டேச நாயனார் பதகத்துக்கு அவர் பரிசு வைத்தார் சொல்லுவோம். பெத்த தந்தையே தன்னுடைய வலுவான வீசி இருந்து அவர் உயிரிழந்தார். ஆனா அவருக்கு கிடைத்தது சண்டேசர் அப்படிங்கிற பதவி. பாவம் செய்தது சிவபுண்ணியமாக மாறிவிடும், புண்ணியம் செய்து பாவாக சிலங்காரங்களும் மாறிவிடும். ரொம்ப தக்கன் செய்தான், மிகப்பெரிய புண்ணியத்தை வேண்டி வேண்டி செய்தான். அது பாவத்துல போய் முடிச்சு நமக்கு ஆட்டுத்தலை தான் கிடைக்கும். நம் மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லும் போது சிவஞான புதத்துல அற்புதமா சொல்லுவார், ஊனக்கடு பாசம் உணரா பொய் ஞான கண்ணினி சிந்தை நாடி பசுஞானம். நான் பார்ப்பேன் சுவாமிய, இல்ல இல்ல பார்க்கணும் அப்படியே முடியாது. இல்ல நான் நூல்களை புரட்டி எடுத்து அனைத்தையும் திருமுறைகள் தோருடைய செவியிலிருந்து உலகலாம் என்று இன்பத்திற்கும் எழுப்பினால் 12 திருமுறையும் படித்திருவேன், 14 சாஸ்திரத்தையும் படித்திருவேன், இறைவன் என்ன தன்மையை அறிந்திருவேன்னா அதுவும் முடியாது. அப்ப எப்படித்தான் குருவர்களின் துணை கொண்டு சுவாமியினுடைய திருவுருளே துணையாக கொண்டு சிந்தித்தோம் என்றால் அந்த பேரொருளை நம்ம உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதே அப்பர் பெருமான் சொல்வார், காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார், யாரால பார்க்க முடியும். சிவபெருமானே வந்து காட்டல அப்படின்னா உலகத்து உயிர்கள் யாராலையும் பார்க்கவே முடியாது. மைப்படிந்த கண்ணாளும் தானும் கட்சி மயானத்தான் வார்த்தடையான் என்னின் நல்லா ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓருடன் நல்லன் ஓருவன் இல்லை. அப்படியே அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவானதே. யார் சொல்றாங்க? தொங்குகடல் கல்வதற்குல ஒன்றேடி அப்பது பெருமான் சொல்றான். இவ்வளவு ஒரு சிவபெருமானுடைய நிலை ஏற்பட்ட ஒரு நிலை. சிவபெருமானா உணர்த்தனாதான் இவன் எந்த தன்மையன் இவன் எந்த நிறத்தான் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இல்லைன்னா எழுதி கூட காட்ட முடியாது, சொல்லவும் முடியாது. துணை நிலையா பெருமானுடைய நிலை அப்ப ஏற்பட்டது. உலகெல்லாம் உணர்ந்து ஓத தெரியவனா இருக்கான். நமக்காக அவர் பெருமையை தாங்கி சிவஞானபுரத்துல 11 சுத்திரம் சுத்தமா சொல்லு, காணும் கண்ணுக்கு காட்டும் உடல் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பி அரண்களம் செல்லுமே. இந்த நன்றியை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம். சிவபெருமான் நம்ம அவரை விட்டு நம்ம ஒரு நொடி கொழுங்குல தெரியுமா? அந்த நன்றியை மறக்கிறதுனாலதான் தெரிஞ்சு பேசுறோம். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்பு போல, இந்த உடம்புனா ஆன்மா. ஒரு கண், நான் இந்த கண் வந்து ஒரு காட்சியை காணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஆன்மா துணை நின்று கண்ணுக்கு உணர்த்தி அதை காண வைக்கணும். அது போலதான் காண உள்ளத்தை கண்டு காட்டுங்கிறது சிவபெருமான். உயிர் வந்து ஒரு பொருளை காணணும் அப்படின்னா பெருமானே வந்து அந்த உயிருக்கு காட்டி அவரும் அதை அது அறிய வைக்கிறார். அறியப்படும் பொருளாக அவன் தான் இருக்கிறான், காட்டுபவனாகவும் அவன் தான் இருக்கிறான், அறிபவனாகவும் அவன் தான் இருக்கிறான். இதே கணக்கிழமையா சொல்வார், அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே. இதே கதைதான் அம்மையாரும் தன்னுடைய தத்துவத்திலிருந்தார். அவனுடைய திருவருள் இல்லாம எக்காலத்திலையும் அவருடைய பெருமையை அறிந்துவிட முடியாது. அவருடைய திருவடியை அடைகிறதும் மிக மிக அது வாய்ப்பே இல்லை. அவருடைய திருவருளை கொண்டே அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எது செய்தாலும் அவர்களால் தான் நம்ம செய்யணும். திருவாசக வழிபாடா இருக்கட்டும், பெரியவரான வழிபாடா இருக்கட்டும், தலையார் என்ன செய்த நம்ம வாழ்க்கையில எது செய்தாலும் மணிவாசக பெருமானே அவனவர்களால் அவன்தால் வழங்கிங்க நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததும் சுவாமி காசிஸ்நாத பெருமான். எல்லாத்தையும் அவர்கிட்டே கொடுத்தோம்னா ரொம்ப சேஃபா. சிவபூஜையிலே நாம் செய்த சிவபூஜை முடித்ததுக்கு அப்புறம் அந்த புண்ணியத்தை நாம் வைத்துக் கொள்ளவில்லை, புண்ணியத்தை அப்படியே செய்த பெருமான்கிட்டே கொடுத்துருது. புண்ணியே நம்ம வச்சாதானே பலன் எதிர்பார்ப்போம். அதான் சிவபூஜை மிக அற்புதமான ஒரு தத்துவம். பலனை எதிர்பார்க்காத அன்பார்த்த பூஜை, உயிர் உயிர் உயிருக்கு உயிர் விரும்புறது. செய்த புண்ணியத்தின் பலன் அப்படியே பெருமான்கிட்டே கொடுத்துருது. இப்படி கேட்டி பார்க்க முடியுமா? அது பண்ணவே மாட்டாங்க மக்கள். எங்களுக்கு புண்ணியம் வேணும், அதுக்காக நாங்க இவ்வளவு வேள்வியில் செய்யறோம், நாங்க இவ்வளவு பெரிய விழாக்கள் எடுக்கிறோம், அதுக்காக தான் செய்யறோம். அவனருளே அவனருளாலே அவன் தாழ்மனை சிந்தைமைகள சிவபுராணம் தன்னை முந்தைமை முழுதும் ஓயவரை. என்னுடைய சிந்தைமைகளும் முடியும். சிந்தைக்குள்ள யார் இருக்கா? சிவபெருமான். அவரும் ஒயிடும் முடியும். சிவபுராணம் சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓயவரை. சிவபுராணம் இப்பதான் பணிவாசல் பெருமான் இந்த நூலுக்கு நாமதம் அடிச்சிருக்கான். சிவ புராணம். அப்படின்னு என்ன புராணம் தானே, பழமையானது, மிக மிக பழமையானது. சிவபெருமான் சிவபெருமானுடைய பழமையான வரலாறு. சுவாமி பழமையில ரெண்டு பழமை இருக்குது, காலம் தொட்ட பழமை, காலத்தை கடந்த பழம். இப்ப வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கிறோம், அது வந்து பழமையான வீடு, பழமையான வீடு தான், ஆனா அதுக்கு தோற்றம் என்று ஒரு வீடு இருக்குது. ஆனா சிவபெருமான் செய்யக்கூடிய இந்த அருட்சியர்களுக்கு தோற்றம்னு யாரும் வரையறுக்க முடியாது. இந்த காலத்தை தொடங்குச்சு அப்படி அப்ப இதை செய்யும் போய் அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, சிவபெருமானின் சிவனாரின் அனாதி முறைமையாகி பழமை. இது எங்க ஆரம்பிக்குது என்று யாருக்கும் சொல்ல முடியாது, அப்படின்னு முடிய போறதும் இல்லை என்று தொண்டு தொட்டு நடந்து கொண்டே இருக்கும் அனாதி முறைமையாகிய பழமை. புராணம் 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 அப்படின்னா பழமையானது. சிந்தை மிகுல சிவபுராணம் தன்மை முந்தைய வினை முழுது ஓய உடைப்பான். முந்தைய வினை செய்த வினையின் பலனாக இந்த பிறவியை நாம எடுத்துக்கணும். அந்த வினை முழுவதும் ஓயினோம் அப்படின்னா சிவபுராணம் படித்தான், அதுதான் உடையது. பிறவிய பிறவிய உள்ள உள்ளாக இருக்கிற வரை இந்த பிறவி அப்படிங்கிற அந்த நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த பிறவின் மூலம்தான் செயல்படுத்த முடியும். எனவே அது முந்தை வினை முழுதும் முந்தை வினைன்னு என்ன, தொன்று தொட்டு எத்தனையோ பிறவியா நம்ம திறந்திருக்கிறோம், அத்தனை பிறவிகள் இந்த கோடான கோடி வினைகள், அதுல ஒரு கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதை பயன்படுத்தி நம்ம அனைத்தையுமே அந்த அனைத்து வினைகளிலிருந்து விடுபட்டு சுவாமி திருவுடைய அடைய ஓதிக்கொண்டே இருக்கும். சிவபுராணம் எத்தனை முறை ஓதலாம், சில தவம் பண்ற மாதிரி 1000 முறை ஓதுனா போதுமா, 2000 முறை ஓதுனா போதும், 5 வருஷம் தொடர்ச்சியா ஓதுனா போதுமா? ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். உயிர் இருக்கிறவர், உணர்வு இருக்கிறவர், ஓதிக்கொண்டே இருக்கும். உணர்வு போயிருச்சுன்னா கவலையே இல்லை, நம்ம ஓத ஓத நம்முடைய புருட தத்துவத்தை வந்து சுவாமி நிற்பார். ஓதும் நிலையை நம்முடைய தருணங்கள் செயலிழந்தாலும் நம்முடைய எண்ணம் செலுத்திட்டே இருக்கும். அதனால இளமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இளம் இளம் பிராயத்திலே சுவாமியை வழிபட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னா மிகப்பெரிய தவம் தான். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் கண்ணப்பனையாளர் தவத்தினாலதான் நம் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாழ்க்கை நிலையை குறிக்கப்படுகிறது. இந்த காலத்துல இந்த இந்த வயதிலே சுவாமி ஏற்றுகிறார். எவ்வளவு வழிபாடு செய்ய முடியுமோ அவ்வளவு வழிபாடு செய்யும். இந்த வினை ஓயணும் அப்படிங்கும் போது சிவபுராணத்தை உரைக்கணும், ஏனைய திருமுறைகளை பாடணும். இந்த பாடும் தொண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான தலையாய தொண்டு, யாராலும் ஒழுக்கத்தக்க தொண்டு. இந்த அளவாவது நம்ம பாடம் நமக்கு இல்லை, எனக்கு பாட தெரியாது, வாய் வராதுங்கடவே கூடாது. இது வந்து எக்காலத்தையும் நம்ம விடக்கூடிய கொண்டு இல்லை, நான் உலகார பேசுறேங்க, ஆனா இதனால பாட மட்டும் செய்வோம். நம்ம கம்ப்யூட்டர் தெரியல படிக்கலையா, ஆங்கிலம் தெரியல படிக்கலையா, இல்ல நம்மளுடைய வந்துதான் நம்ம போய் டியூஷன்லாம் படிச்சுக்கிறோம். அத மாதிரி திருமுறைகள் பாடுறதையும் ஆதினத்துல எல்லாம் திருமுறை பயிற்சி எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும். இப்படி எல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. இவ்வளவு வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கு. 11 திருமுறைகளை பாடணுங்கிறது திருமுறை ஆசிரியர்களுடைய ஆணையும் கூட. திருமுறையை பாடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத வச்சுக்கும் போது இந்த இடத்துல அப்படியே இருப்போம். சிந்தமிகள சிவபுராணம் தன்னை முந்தைகளை முழுதும் ஓய உரைப்பா, இது அப்படியே நம்மளால வச்சுக்கோம். திருமுச்சியூர்ல நம்பிகள் பெருமான் செங்கிலி பிராட்டியார் திருமணம் செய்தார். அப்போ ஒரு சத்தியம் செய்கிறார், இந்த ஒற்றியூரை விட்டு நான் நீங்க மாட்டேன் அப்படின்னு மகிழ மரத்தடியில சங்கீ பிராட்டியை சத்தியம் செய்து அம்மையை திருமணம் செய்து கொண்டார். அப்படியே புதிய மலையிலிருந்து செந்தல் உருவாகி அப்படியே நேரு திருவாரூர் வந்து அந்த செந்தல் திருவாரூர் வீதி வழங்க பெருமான் திருவிடிகள் அப்படியே வருடிக்குங்க அப்படியே ஒற்றியூர் அந்த செந்தல் தன் மேல பட்ட உடனே சுந்தர பெருமானுக்கு திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெருமானுடைய ஞாபகம் வந்து எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே அப்படின்னு பத்தினியும் வடிமையும் பதிவித்த பாடி கலைஞர் மறந்துதான் தன் மறந்து ஊர் எல்லையை தாண்டாங்க. அந்த சூடுகளை மறுத்து விட்டதுனால மீறிட்டதுனால கண் பாதி நம்பிகள் பெருமாள் இறந்துடுறாங்க. அப்படியே கால் இடறி அப்படியே விழுந்துடுறாங்க. இப்ப கூட அந்த ஊர் அந்த இடம் காலடி பேட்டைன்னு கால் இடறிய பேட்டையா இருந்தது, காலடி பேட்டையா மாறிடுச்சு. திருவற்றியூருக்கு போற வழியே இருக்கு அந்த இடத்துல நம்பிகள் பெருமாள் கண்களை இருந்தாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு இப்ப நம்ம கண்ணை மூடி முடிக்கிற கண்ணு தெரியலன்னு நமக்கு எப்படி இருக்கு. ஆசிரியர் செக்லா பெருமான் சொல்லுவார், செய்வதனை அறியாது திகைத்தொழில் நெடுகு உயிர்ப்பான். உண்மையே தெரியல, கண் தெரியல, நடக்க முடியாது, உண்மையை செய்ய முடியாது. மைவரது கண்ணார் பால் சூளுருவு மறுத்ததனால் இவ்வினை வந்து எய்தியதாம் என நினைந்து. ஆஹா, ஏன் இந்த வினை நம்ம எந்தது அப்படின்னா, இது ஒரு வினை, நாம் அந்த சத்தியத்தை மீறியதனால இந்த வினை நம்ம வந்து தாக்கியிருக்கு. அப்ப இதை விடுபடுவதற்கு என்ன வருது அப்படின்னா, எம்பெருமானை எய்திய இத்துயர் நீங்க பாடுவேன். இந்த துயர் நீங்குவதற்காக சிவபெருமானை நான் பாடுவேன். அப்ப நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்து நீங்களும் நம்ம நினைத்தோம் அப்படின்னா சுவாமியை வந்து பாடணும், அவர் திருநாமத்தை போற்றணும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டோம். இருள் சேர் இருவினை அறம்பாங்க அருங்கையிலிருந்து வந்து எங்க போய் கொண்டு தள்ளிடும், பிறையில கொண்டு தள்ளிடும். இருள் சேர் இருவினை யாருக்கு சேராது? இறைவனுடைய பொருள் சேர் புகழை பாடியவர்களுக்கு அந்த இருள் சேர் இருவினை சேராது, ஏனையவருக்கு வந்து சேரும். எப்படி ஒரு அரசனை போய் ஒருத்தர் பாடுறாரு, நம்பிகள் பெருமான் சொன்ன மாதிரியே கொடுக்கிறாதானை பாலியே என்று அஞ்சு பைசா இய மாட்டார், வள்ளலே பாலியே அப்படின்னு ரெண்டு வினை வந்து சேரும். யாருக்கு? இவருக்கு வந்து பொய் பேசியதால ஒரு வினை, புலவனுக்கு ஒருத்தன் இல்லாத ஒரு குணத்தை இருக்கதா சொல்லி பாடுறது பொருள் வேண்டி. இவருக்கு பொய் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தாருக்கு அருள் செய்யும் ஐயஞ்சி நப்புறத்தாலும் ஆறுத வந்த அம்மாவை பொய் பேசுறதுக்கு அஞ்சு அச்சருக்கா நினைத்து பார்த்துக்கோ. பொய் பேசணும்னாலே பயப்படும், பொய்யஞ்சி வாய்மைகள் பேசினாலும் சிவபெருமான் அருள் கிடைக்கும். அப்துல் பெருமான் சொல்றாங்க வாய்மைகளுக்கு பொய் பேசுறதுக்கு அப்படியே அஞ்சு, நமக்கு வாய்மை பேச பயம் இருக்குது, பொய் பேச பயமே வர மாட்டேங்குது. அப்படியே பழகிட்டோம், அதுலயே இருந்து இருந்து இயல்பாவே அம்மா அப்பாட்ட போய் சொல்லி, ஸ்கூல்ல போய் சொல்லி, காலேஜ்ல போய் சொல்லி, வேலை பார்க்கறது பொய் சொல்லி 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 பொய் நம்ம வாழ்க்கையோட அப்படி இரண்டரை கலந்துச்சு. அதுக்கு விடுபட நாங்களாம் இந்த பொய் முந்தைய என்ன சொல்லிருக்கீங்க இந்த பொய்ய இந்த புகழ் தேவாரத்தில் நம்பிகள் பெருமான் சொன்ன இல்லாத இது கூட பெருமான் தான் எடுத்துக் கொடுக்கும். இது உயிருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அவரா வந்து எடுத்துக் கொடுத்தாதான் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். அப்படி இல்லாதவனத்தினுடைய புகழை ஏற்றி சொல்லும் போது அவனுக்கு செருக்கு ஒன்று, நாம எவ்வளவு பெரிய ஆகும் இந்த மாதிரி வினைகள்லாம் அவன் யார அதுக்கு தகுதி இல்லாதவங்களை தான். அதனால நம்பிகள் சொன்னார், என்பை புகழும் பாடுமின் புலவியதால் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடல் கடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் அறிவிறது. சந்தேகமே இல்லை, சந்தேகமே வேண்டாம், சுவாமியுடைய திருநாமத்தை போற்றுங்க புகழுங்க, உங்களுக்கு சிவலோக வாழ்வே கிடைக்கும். இந்த இந்த இம்மையே நீங்க எல்லா பேரையும் பெற்று சிறப்பாக வாழலாம் என்று சொன்னார். நம்பிகள் பெருமான் திரு அரசியல் கரை குத்து தேவாரத்தை சொல்வார், ஆறுடன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர்தான் வினை கட்டு அருமே. நம்பிகளுடைய தேவாரத்தை வந்து காதலித்து கற்று அதனை கேட்கக்கூடியவர்களுடைய வினை கட்டே அருந்துடும் அப்படிங்கிற பண்டொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலையில் பத்துமல்லா சிவலோகத்து இருப்பது சின்னமன்றே. இந்த பாட்டு பத்து பாடலையும் பாடினீங்க நீங்க சிவலோகத்து இருக்கிறது கன்ஃபர்ம்டு, அது வேற மாற்று கருத்தே இல்லை. நாப்பினை தெளிவே நமச்சிவாயை பற்றும் ஏற்றவல்லாத நமக்கு இடுக்கன் இல்லையே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாக கொண்டு தொல்வினையே போயிடும், ஒட்டுமொத்த வினை குவியல்களும் முழுமையாக அழிந்துவிடும். இதையெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு பாடுவதை மிக மிக முக்கியமான அன்றாட தொண்டாக நம்ம வாழ்க்கையில் அமைத்திருக்கோம். ஐயடிகள் காடவர் போனார் பதினோராம் திருமுறை, பதினோராம் திருமுறையில் சொல்வார், நூற்றடைத்தோர் பல்லூழி நுண்மயிர வெண்குடைக்கு வீற்றிருந்த செல்வம் விளையாதே கூற்றுரைத்தான் ஆடரவம் கச்சா ரைக்கசைத்த அம்மாந்தன் பாடரவம் கேட்ட பகல். நூறு ஊழிகள், நூற்றுக்கணக்கான ஊழிகள் நுண்வயிர வெண்குடைக்கில் வைர வெண்குடைக்கில்னா ஏற்பட்ட அரசனாகும் இருந்து வீற்றிருந்த செல்வம் எவ்வளவு எவ்வளவு பெரிய செல்வமா இருக்கும். அஞ்சு நிதி பதினொன்று நிதி எல்லா நிதியும் உடைய செல்வங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எதுக்கு இணையில தெரியுமா? கூற்றுரைத்தான் ஆடரவம் கச்சா அரைக்கத்திற்கு அம்மாண்டன் பாடரவம் கேட்ட மகன், காலனை காலால் உதைத்த சுருமான் நாகத்தையே அரைக்கச்சாக அணிந்துக்கூடிய அந்த பெருமானை புகழ்ந்து பாடிய ஒரு பாட்டினை கேட்ட ஒரு பகலுக்கு அது ஈடேறியில்லை. பல்லூழி காலம் சேர்த்து வைத்து செல்வத்தில் வாழக்கூடிய அந்த போக வாழ்வு, சிவபெருமான் பெருமையை போற்றக்கூடிய பாடலை கேட்ட அந்த ஒரு பகலுக்கு கூட ஈடுகிணை இல்லை. அப்போ அந்த பாடும் பொழுது எவ்வளவு உயர்ந்தது. கபில தேவநாயனார் பதினோராம் திருமலை சிவபெருமான் திருவந்தா நீங்க பாடலாம் அப்படியே சொல்லுவார், நூறான் பயனாட்டி நூறா நூறு மலசுரிந்து நூறு நொடிவதின் மிக்கதே நூறா உடையான் பரிசவரி உத்தமனை வெள்ளையர் உடையான் பாடலாம். நூறு பசுக்கள் என்று பாலினை கடந்து சாமிக்கு அபிஷேகம் செய்வார், ஒருத்தர் செய்யறாங்க. இன்னொருத்தர் 100 வகையான மலர்களால சுவாமிக்கு அர்ச்சிக்கிறார். இன்னொருத்தர் 100 வகையான மந்திரங்களால சுவாமிக்கு அர்ச்சனை செய்யறாங்க. இதையெல்லாம் விட நிற்கிறது எது? செவ்வருமானை போற்றி பாடக்கூடிய குரு பாடல். அப்ப பாடும் தொண்டு எவ்வளவு எளிமையான, எவ்வளவு உயர்ந்த தொண்டா இருக்கும். பிற்காலத்தையும் நம்ம விட்டு விடவே பேசுவோம். ஒரு பதிகமாவது சுவாமிகிட்ட விமர்சிக்கணும். 10 பாடல், 10 பாடல்கள் ஒரு பதிகமாவது முழுமையா சிவர் நம்ம வீட்டிலேயாவது கோயில செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டிலேயாவது நம்ம விண்ணப்பித்தே ஆகும். அப்பர் பெருமான் திருவாரூர் பதிகத்தை சொல்லுவார், கும்படி மக்களும் பொற்படி மக்களும் என்று வச்சால் ஆம்படி மக்களும் ஆகிலும் ஆரூர் எரிது வந்தார். தாம்படி மக்களை வேண்டுவரே தமிழ் மாலைகளால் நாம்படி மக்களும் செய்து தொடங்கி மடனஞ்சது. உங்களால பூமாலை போட்டு நீங்க சுவாமிக்கு பூமாலை கொண்டு செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, என்கிட்ட நந்தவனம் இல்லைங்களே, நந்தவனத்துக்கு எவ்வளவு செய்யணும்? ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நந்தவனத்துல செய்த பூவை தான் சாமிக்கு போடணும், கடையில வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்னால பூ துண்டு செய்ய முடியாது. பொற்படி மக்களும் தங்க ஆபரணங்கள் சாமிக்கு சாத்த முடியுமா? இல்லையே, நான் என்கிட்ட அவ்வளவெல்லாம் என்கிட்ட பணம் கிடையாது, ரொம்ப என்கிட்ட அவ்வளவுதான், என்கிட்ட ஒரு 100 பவுன் இருக்கு, என் மனைவிக்கே தெரியாது, என் மகளுக்காக ஒரு 200 பவுன் சேர்த்துக்கிட்டு இருக்காரு, இதுக்கு மேல நான் எங்க நகையை என்னைக்கு தூரமா இருக்காரு, என்னால அதுவும் முடியாது இல்லையா, இதுவும் முடியலையே. இப்ப சாமி எவ்வளவு எளிமையா வராது சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்படாங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு முடியல, இன்னும் சுவாமிக்கு ஏதாவது அலங்காரத்தையும் ஆசைப்படுறீங்களா? தமிழ் மாலைகளால் நாம் படிமக்கள் தமிழ் மாலைகளை பாடி இறைவனுக்கு பாமாலையை சாப்பிடும், இதை விட பெரிய தொண்டு, எவ்வளவு எளிமையான தொண்டு, ரொம்ப அற்புதமான எளிமையான தொண்டு. அப்போது பெருமான் வந்து தன்னுடைய திருமகளை சொல்றார். முடிவா ஒரு திருக்குறுந்தகையை பார்த்து இந்த பாடும் தொண்டலோட பெருமையை நம்ம நினைச்சு, நம்மளா திருக்கூட்டங்களா இருக்கிறோம். அதான் சொல்றா, கூடல் வேடத்தர் ஆகி குழுவிலன், இந்த மாதிரி அடியார்களா குடியிருக்கிறோம், எழுதி வந்திருக்கிறோம், பிளாக் வந்திருக்கிறோம், இதனால என்ன வாடி பூதை பருத்தி திரீவிலும், நிறைய வருடங்கள் இருந்து உன்னுடைய உடலை வருது, ஆடல் வேடத்தன் அம்பல கூத்தனை பாடலாளுக்கு பலனிலையே. சிவபெருமான் பெருமைய பாடாதவங்களுக்கு பலனே இல்லை அப்படிங்கிறார். அவருடைய பொருள் சேர்ப்புகளை பல வகையிலும் திருமுறைகளால் பாடி பிடிக்கும். கண்ணுகளால் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டா எழிலா கழுது ரஞ்சி. நெற்றிக்கிண்ணையுடைய செவருமான் அவருடைய பக்கம் நோக்கி காட்ட, அது அவரா வந்து எழுதி காட்ட, என்னதற்கு எட்டா எளிதாக்கலர் என்று எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவருடைய திருவடிகள். பிரம்மா விஷ்ணு தந்திரியாகவும் அன்னப்பறையாக பல கற்பங்கள் தேடியும் காண மாட்டார் திருவடிகள். என்னுடைய எண்ணத்துக்கு மட்டும் அகப்பட்டுருமா? என்னதற்கு எட்டா எளிதா கலில் இறைஞ்சி திருவடிகளை வணங்கி எப்பேற்பட்டவருமான விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிற்காய் விலங்குடைய எல்லா இடத்தையும் வியாபகமா இருக்கிறார். மின் முழுவதும் நிறைந்திருக்கிறார், மண் முழுவதும் நிறைந்திருக்கிறார், அதற்கும் அப்பாலாய் இருக்கிறார். மிக்காய் விலங்கு ஒளிய விளங்கக்கூடிய சோது தூய ஒரு ஒளியாக என் இறந்து எல்லை இல்லாதானே என் அப்படிங்கிற ஒரு வரையறை கூட அவனுக்கு ஒதுக்க முடியாது. ஏனையோருக்கு ஒதுத்து விடலாம், இவர்கள் இவ்வளவு காலம் இருப்பார்கள், பிரம்மன் இத்தனை கற்பம் இருப்பான், விஷ்ணு இத்தனை கற்பம் இருப்பான், ஒருத்தருக்கு நீர் ஒருத்தருக்கு இவ்வளவு கற்பங்கள் காலம், ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி எங்களால் அவனுடைய காலத்தை வரையறுக்க முடியாது. என் இறந்து எல்லை இல்லாதானே என் பெருஞ்சி உடைய பற்று அந்த பெரும்புகளை சொல்லாத வினையை புகழுமாறு ஒன்று அறியே. என்னுடைய அந்த பெருஞ்சீரை சொல்லாத வினையுடைய நான் புகழுறது வழியே தெரியல. புகழும் ஆறு அப்படின்னா ஆறுன்னா வழி, இதை புகழக்கூடிய வழியே எனக்கு தெரியல. நம்பிகள் பெருமான வந்து சுவாமி சொல்லுவார், என்னை பாடு சொச்சமில் பாடுது அப்படின்னா நம்பிகள் பெருமான், எனக்கு என்ன சுவாமி தெரியும், உன்னுடைய பெருமையை நான் எப்படி வலுத்துவேன் அப்படின்னு சொன்னா சுவாமியே எடுத்து கொடுக்கிறார். அதே மாதிரி திருப்பத்த தொகையின் திருவாரூர்ல நீதியால் அவர்கள் தம்மை படிந்து விவேகன் மாலையாளி நீ பாடுன்னு சொன்னவங்க, அப்போ இன்னவாறு இன்ன பண்பன்று ஏற்றுகிறேன், அதற்கு யாங்க நான் எப்படி திருத்தொண்ட 63 நாயன்மார் பெருமக்களை சுத்தி அவருடைய பண்பு என்னன்னு எனக்கு என்னது, நான் எப்படி பாடுவேன் அப்படின்னா சுவாமி பிள்ளை வாழ்ந்தவர்கள் படியாக்கு மணிவாசல் பெருமானிய புல்லாதனே புகழுமாறு உங்கள் அறியே தன்னை காட்டுகிறார். இது என்ன கருத்து அப்படிங்கும் போது அவருக்கா புகழ தெரியாது, எப்படி புகழ்ந்து இருக்கிறார் திருவாசகத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கல் எங்கேயுமே கரைய வைக்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொல்றார், சொல்லாத நெய்யை புகழுமாறு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறேன், அவங்களுடைய கரணங்கள் எல்லாமே சிறுவரணங்கள் பார்த்தோம்லையே, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அதை வந்து ஒரு எழுத்து வடிவில் நிறுத்திடாம தன் மனதிலே அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்ப இந்த சிவபுராணமும் சிவபெருமானே நம்ம நம்முடைய ஆன்மரி இடமா கூட்ட அவர் தான் சொல்றாரு, நாம சொல்ல நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனதில் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்பர் பெருமானும் சொன்னார், பண்ணிய செந்தமிழ் அறியே அறியே மாட்டேன், எனக்கு தமிழே தெரியாது, எனக்கு கவியே பாட தெரியாது. யாரு அப்பர் பெருமான்? பாகுற்றல செந்தமிழின் சொற்பதிய பாடியதா நவுக்கரசு இது நன்னாமம் உலகின் நயப்புற மண்ணுகள். அப்பர் சுவாமியே அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார் அப்பர் பெருமான். தமிழ் இறையோன் அப்பர் பெருமானும் சேக்கலா பெருமான் சொல்லுவார். அவர் என்ன சொல்றார், பண்ணிய செந்தமிழ் அறியே சுந்தர பெருமான், பரவும் பரிசு ஒன்று அறியேங்க, பரவே தெரியலையே ஒண்ணு. நம்ம எல்லாம் என்ன நிலையில இருக்கு, நேர் எதிர்மாறா இருக்கு, எனக்கு தெரியாத தமிழ் இல்லை, எனக்கு சிவபெருமான் எப்படி மட்டுமா என்கிட்ட கேளுங்க நான் சொல்லித்தரேன். அவங்க வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இங்க பொல்லாகனையே புகழ்மாறு ஒன்று ஒன்று அறியேன் என்ன சொல்றோம். இது நம்ம ஆச்சாரிய மூர்த்திகள் தெரிந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அடக்கம் தான். உண்மையிலேயே நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாததான். பெருமான் தான் அவர் நம்ம சிந்தனைக்குள்ள அப்படி உரைவாள் மாதிரி நிற்கப்பை தான் நம்மால சிந்திக்க முடியுது, நம்மால அவரை வணங்க முடியுது. அந்த எண்ணம் அப்ப நம்ம செய்யற திருப்பணி அவர் தான் சேவிக்கிறார், அதன் மூலம் வரக்கூடிய புகழும் அவர்தான் போய் சேர்க்க முடியாது. உயிர்கள் எக்காலத்திலையும் உரிமை கொண்டாடவே முடியவே முடியாது. அப்படி கொண்டாடினா அது மிகப்பெரிய நன்றி ஒன்று செய்யலாம். உங்கள்கிட்ட நான் ஒரு 100,000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க போய் அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்யுங்க அப்படின்ட்டு. நான் சரிங்க கோயிலுக்கு 100,000 ரூபாய்க்கு திருப்பணி செய்துட்டு யார் பேரை போடணும், கொடுத்தவர் பேரை போனா வாங்கிட்டு வந்த சாந்தரை போட்டுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குமா? அதே நிலைதான் திருப்பணி திருப்பணி சுவாமி தான் நம்மை உணர்த்துகிறார், அவர் தான் நம்ம வழிபடுத்துகிறார், அவர் தான் எல்லாத்தையும் சேவிக்கிறாரு. என்ன வந்துட்டா பிரச்சனையே இல்லை, நமக்கு வரக்கூடிய புகழை பத்தி நமக்கு கவலை இல்ல, நமக்கு வரக்கூடிய இகழ்ச்சியை பத்தியும் எல்லாத்தையும் அப்படியே திருப்பி அவர் வைக்கலாம். அவர் அடுத்து இப்ப வந்து பரிணாம வளர்ச்சி டார்வின், நம்ம வந்து பொதுவா டார்வினுடைய பரிணாம கொள்கைதான் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அவர் கூட மனித திரையோட நிறுத்திட்டார், இப்படி இந்த பிறகு வந்து கிடைச்ச மனித திரை. அதுக்கு மேல மணிவாசக பெருமான் மனித திரையும் தாண்டி தேவர் அசுரங்கள் அதையும் தாண்டி பேய் கணங்கள் செவ்வதுங்களை வர கொண்டு போய் இன்னும் சிறப்பான முறையில் நம்ம தரவிச்சிருக்கிறார். புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே கொண்டுவான். செல்லாய் நின்று தாவரம்னா அசையாத பொருள், சங்கமம்னா அசையக்கூடிய உயிர்கள், அசையக்கூடிய பொருள். இந்த உலகத்துக்குள் எல்லா பிறப்பையும் நான் பிறந்து இழைத்து விட்டேன். என்னென்ன பிறப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது புல்லு கூடு குழு மரம் சொல்றாங்க. முதல்ல வந்து இதை திருத்தம் அப்படின்னா முதல்ல தாவரம் எடுத்துக்கிட்டா புல்லு கூண்டு மரம், புல்லு கூண்டு மரம். அதுக்கடுத்து ஊர்வலம் எடுத்தா குழு பாம்புலாம் ஊர்வலம், விலங்குகள் மனிதர் முனிவர் அவங்க எல்லாம் மக்கள் பிறப்பு, தேவ ரசுரர்கள்லாம் தெய்வ பிறப்பு, பேய் கணங்கள்லாம் இன்னும் தெய்வ கணங்களுடைய வரிசையில. உயிர்கள் வந்து எப்படி உருவாகுதுன்னு மணிவாசக பெருமான் காட்டுறாங்க. முதல்ல வந்து மலையை சார்ந்துதான் நம்ம இருப்போம். கல்லாய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கல்லு அகலிகை கல்லதானது அருணதீசவாச்சாரியர் திருவாக்கு சிறமையான சித்தியா இல்ல, உயிர்கள் கல்லாக மாறும். பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல மலைதான் இருக்கும், அந்த மலையை சார்ந்த உயிர்கள் அப்படியே அந்த மலையில இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு நம்முடைய பழந்தமிழ் வழக்கு. அதுல கல் தான் முதல்ல தோன்றும், அந்த கல்லை சார்ந்த உயிர்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பக்குவங்களுக்கு ஏற்ப புல்லாகவும் கூடாகவும் அந்த உயிர் கொண்டிருந்தமாகும். இதுதான் நிலை. எடுத்த உடனே மாறுட பிறவி கிடைக்கவே கிடைக்காது. அருந்திசுவாச்சாரிய சொல்லக்கூடாது, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மெல்லாம் எவ்வளவு தவம் செஞ்சு வந்திருக்கோம்னு இப்பதான் நமக்கு அருந்திசுவாச்சாரிய சொல்லப்படுறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கோம். இப்படி பல்வேறு வகையான பிறவிகள் இருக்கு, புல் கூடு குழு மரம் பல்மிருகம்னா மிருகங்கள் பறவை பாம்பு கல்லாய் இந்த அகலியை கல்லான மாதிரி இருக்கு, முன்னமே நம்ம கல்லாக இருக்கிறோம். மனிதராய் பேயா, பேய்னா இந்த தற்கொலை பண்ணிட்டு போறவரா சொல்லிட்டு சேட்டை பண்ற பேசுகிறேன். இது வந்து கொஞ்சம் தெய்வத்தரத்துடைய தெய்வத்தன்மையுடைய பேய் அப்படின்னா இறைவனுடைய கணங்கள்ல ஒன்றாகும். கரக்கிழமையால் புராணத்துல வரும், ஊனை ஊனடை வனப்பை எல்லாம் உதறி எப்புடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் மற்றும் பெருமை செய்ய வடிவம் வேண்டி பற்றின சிவபெருமானே சொல்லுவார். ஏன் பேய் வடிவம்னா அந்த பேய் வடிவம் எடுத்தாலும் அடுத்த பிறப்பு உண்டு அப்படிங்கிறது உனக்குதான் முடியாது.